இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு பாவமும் கண்ணுறை, அதாவது கேட்டராக். இந்த கேட்டராக் அர்த்தம் என்னன்னா, பார்க்க போனீங்கன்னா வயசானவங்களுக்கு இது வரும். அவங்கள கண்ணில் இருக்கும் அந்த லென்ஸ், கண்ணாடி, அந்த கண்ணில் இருக்கிற அந்த கண்ணாடி, அது இந்த கேட்டராக் வந்துருச்சுன்னா அது நாளாக நாக அது இறுகி அது மங்கல் ஆகிரும். அதனால் பார்க்க முடியாது. அதனால் சில பேருக்கு கண்ணில் பூ விழுந்தது மாதிரி சொல்லுவாங்க. அது தெரியாது, கண்ணு தெரியாது, கண்ணு அந்த இடத்துல மறைச்சிருக்கும். இது எப்படி சிகிச்சை பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கண்ணு நிமித்துவரவே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுலேருந்து அந்த கண்ணாடி எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் உள்ள கண்ணாடியை அவங்க பொருத்துவாங்க. சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பை பாவமும் கேட்டராக்கும் சொல்லி தொடர்ந்து போகிறதுக்கு முன்னே சில காரியத்தை நம்ம நிமிர்த்தி பண்ணி தெளிவாக்க வேண்டும். கிறிஸ்தி கொடுக்குற அந்த போதின மத்தியில் கூட பார்ப்பீங்க, இல்லை விஞ்ஞானி சொல்கிறதும் ஆராய்ச்சியின் மத்தியிலும் இருக்கிற காரியத்தை எடுத்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. நான் வந்து உங்களிடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க, இல்லை அந்த டாக்டரை போய் பாருங்கள், இல்லை டாக்டரை பார்க்காதீங்க, இந்த டாக்டரை போய் பாருங்கள், அந்த டாக்டரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அப்படி நாங்கள் உங்கள் இப்படியாக ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுத்தோம்னா அதை சட்ட ரீதியில் அது தப்பு. அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கின்றார் நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் என்னோட வார்த்தை அல்ல. இயேசு கிறிஸ்து, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன சொல்கின்றார் அதுதான் முக்கியம். அதனால் அவரோட சத்தத்தை கேட்டு அவர் சொல்கிறதுபடி நீங்கள் செய்யுங்க. அதனால் சகோதர சகோதரி, நான் உங்களிடத்தில் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட அதிகாரத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அதனால் நீங்கள் ஆவியால் நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன சொல்ல சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க சகோதர சகோதரிகளே. அதனால் நானே என்னை நான் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை எனக்கு தெரியும்னு சொல்லி நான் நினைத்தேன்னா எனக்கு அதை அந்த காரியத்தை குறித்து தெரியும்படி எனக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் நான் கொடுக்குற இந்த ஆலோசனைகள் அது ஆவிக்குரிய ஆலோசனை. ஸோ நான் ஆவிக்குரிய ஆலோசனை தான் கொடுக்கணும் இல்லையே, மருத்துவ ஆலோசனை இல்லை. இது நம்ம தெளிவாக பார்த்துக்கொள்வோம். சில ஊழியங்கள் மத்தியில், கிறிஸ்துவ ஊழியங்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க இந்த இந்த கேசஸ்லாம் எடுத்து படிக்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கன்றாங்க. நமக்கு தெரியுது இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிற பாவம், அது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த பாவமானது ஒரு மனிதன் பாவம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தானா அவன் உடல் ரீதியில் பாதிக்கப்படுவான்னு சொல்லி கூட இதுக்கு முன்னே நீங்கள் பிரசங்கத்தெலாம் எடுத்து பாருங்கள், நிறையா பிரசங்கம் இருக்குன்றது அதில் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த காரியத்தை சொல்றதுல கூட இது கிறிஸ்துவங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ள மக்கள் மத்தியில் அவங்க எடுத்து தேவனுடைய வார்த்தையும் அவங்களுக்கு நடக்கிற நோயும் குறித்து ஆராய்ச்சி செய்கிறாங்க, ஆராய்ச்சி செய்து பார்க்குறாங்க. அதாவது ஸ்டட்டிஸ்டிக் என்று சொல்லுவாங்க, அதாவது வகுப்பாய்வு. அந்த வகுப்பாய்வின் மத்தியில் அவங்க பார்க்கின்றாங்க அன்று சொன்ன அந்த வார்த்தையும் அவங்க உள்ளுக்கு நடக்கிறதும் அவங்க செய்த பாவத்துக்கும் தொடர்பு இருக்குதே. இது மூலியமாகத்தான் இந்த ஆலோசனைகள் பாஸ்டர் கிறிஸ்து இதன் மத்தியில் கூட அவரோட ஊழியத்தில் நடக்கிற காரியமும் இந்த படிக்கிற இந்த காரியத்திலும் இந்த புள்ளி விவகாரத்தின் மத்தியில் கூட பார்த்து ஒப்பிட்டு பார்க்கப்ப ஆமாம் உண்மையாக தான் இருக்கின்றதுன்னு சொல்லி கூட அவர் உள்ளுக்கு ஒரு சமாதானம் இருக்கப்ப தான் இந்த பிரசங்கத்தின் மத்தியில் இது கூட உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். ஆய்வு என்ன காட்டுதுன்னா விஞ்ஞானி சொல்கிறாங்க 90 விழுக்காடு மனிதனுக்கு வரும் நோயி அது ஆவிக்குரிய ரீதியாக இருக்கின்ற சொல்லுது. மூளையில் வரும் மரங்கள்னு சொல்லி பிரசங்க இருக்குது, அதை எடுத்து பாருங்க. எப்படி ஒரு மனிதன் பார்க்கறது, கேட்கறது, யோசிக்கிறது அவனோட உடல் ரீதியில் பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு, எப்படி இந்த சுரப்பிகள் கார்டிசோல் ஹார்மோன் இப்பெல்லாம் வெளியாக்கி ஏன் அந்த உடலை தாக்குதுன்னு சொல்லி இதை எடுத்து நீங்கள் பழைய பிரசங்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. ஆவிக்குரிய ரீதின்னு சொல்லப்ப பாவத்தினால் அது வருகின்றதுன்னு சொல்லி. அதனால் இப்போ கூட சயின்டிஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை டாக்டர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வந்து புற்றுநோயை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவங்க முதல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புற்றுநோய்க்கு காரணம் மண்ணியா தன்மையும் கசப்பும் வெறுப்பும் அவன் உள்ளுக்கு இருக்கிறனால. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மனுஷனை முத சிகிச்சைக்கு அனுப்புறதுக்கு முன்னே அந்த மனுஷனை முத ஒரு சைக்காயிட்ரிஸ்ட், அதாவது மன நிபுணரை போய் பார்த்து அவங்களோட யார் அவங்க உள்ளத்தில் மன்னிக்காமல் இருக்கிறாங்களோ, கசப்பு இருக்கோ வெறுப்பு இருக்கோ, இதை எப்படி அவங்கள அதுலேருந்து மன்னிக்க வைக்கணும்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்காங்க. சைக்காயிட்ரிஸ்ட் பார்க்க சொல்கிறாங்க, அதாவது மன நிபுணரை போய் பார்க்க சொல்கிறாங்க, முத பேசுங்க, இதெல்லாம் வியாக்குங்க. ஏன்னா அது அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்க செய்யும் சிகிச்சை அது தீர்வு காண மாட்டேங்கிறது. இது விஞ்ஞானி சொல்கிறாங்க, இயேசு அறியாதவங்க சொல்கிறாங்க. சில டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை செய்கிறதுக்கு அவங்க வந்து மருந்துகளை கொடுக்குறாங்க. ஆனால் மருந்துகள் கொடுக்கப்ப அது பக்க விளைவுகளும் உண்டாக்கின்றது. ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்துவருக்குனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம், அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். அதனால இந்த மன நிபுணர்கள் அவங்களுடைய மனநிலைமையும் ஆவிக்குரிய ரீதியும் மன்னிக்கா தன்மையும் குறித்து பேசப்ப அவங்களுடைய உடல் ரீதியில் சில நோய்கள் சுகமாகி கொண்டிருக்கிறது. நம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுவடை செய்கின்றான். அப்போ நம்மளுக்கு இப்படிவாது ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எதையாவது விதைச்சிருக்கோமா, அதனால தான் அந்த அறுவடை வருதா, நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறதுனால் நமக்கு அவருடைய தழும்புகளாக சுகத்தை அவர் நமக்கு கொடுத்து விட்டார். அதனால இந்த ஆராய்ச்சியின் மத்தியில் அவங்க என்ன இந்த கண்டுபிடித்தாங்கன்னா, அந்த கேட்ராக், அதாவது அந்த கண்ணில் உள்ள கண்ணாடியில் இந்த பூ விழுந்தது மாதிரி ஆகுது, ஏன் ஆகுதுன்னு அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அநேக நேரத்தில் இந்த கேட்ராக் உள்ள மனிதர்களுக்கு குற்றத்தை கண்டுபிடிக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கின்றது. அவங்க எப்படின்னா, அவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க பிறர் குறித்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதில் ராங்கு, இது தப்பு, இப்படி குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. குற்றம் சொல்லும் ஒரு ஆவி உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்கின்றது. ஸோ இப்படி குற்றம் சொல்லி கொண்டிருக்கிற அவங்களோட ஆராய்ச்சியின் மத்தியில் பார்க்குறாங்க, இந்த மனிதனுக்கு கேட்ராக் இருக்கின்றது. எல்லாருக்கும் அல்ல, அவங்களோட ஆய்வின்படி பார்க்க போனால் அநேக பேருக்கு குற்றம் கண்டுபிடிக்கிற மனுஷன் மத்தியில் கேட்ராக் இருக்கின்றது. ஆனால் இந்த மனிதர்கள் தன்னை குறித்துள்ள குற்றத்தை கண்டுபிடிக்கிறது இல்லை, பிறர் குற்றத்தை கண்டுபிடித்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, இவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, இப்படியே கதை பேசி கொண்டு குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிற மனுஷருக்கு மத்தியில் இந்த காரியம் நடக்கின்றது. தேவனுடைய வார்த்தை, இயேசுவோடைய வார்த்தை என்ன சொல்லுது நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இது எங்கே இருக்குன்னா, லூக்கா 6:41-42 எடுத்து வாசித்தோம்னா இப்படியாக எழுதியிருக்கின்றது. ஒரு கண்ணில் இருக்கிற இந்த பலகையில கட்டையை நீ பார்க்காதபடி உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிறது திரும்ப பார்க்கறது என்ன? அவர் தொடர்ந்து சொல்ற, முத உன் பலகை, உன் கண்கு மீது பலகையை எடுத்து போட்டு இல்லை கட்டையை எடுத்து போட்டு, பின்பு போய் உன் கண் உன் சகோதரன் மத்தியில் இருக்கிற அந்த திரும்பை நீ எடு. இந்த பிரசங்கம் இதுக்கு முன்ன சொல்லப்பட்டது இருக்குது. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பார்க்கின்றார் உங்களுடைய நோக்கம் என்ன. உங்களுடைய நோக்கம் அந்த சகோதரனை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்யறதுக்கு ஆயிருந்துச்சுன்னா அது நன்மை. அதனால நீங்க என்ன செய்யணும், உங்க முதல்ல இருக்கு உங்களை நீங்க பாருங்க, ஓ நான் எந்த தப்பு பண்றேன்னு அதை நம்ம நிவர்த்தி பண்ணுவோம் இயேசு கிறிஸ்து முன்னுக்கு. பின்பு நம்மளுடைய சகோதரனுடைய கண்ணு இருக்க திரும்ப எடுக்க வேண்டும், அது நன்மை. ஆனா இந்த குற்றம் கண்டுபிடிக்கும் மனிதர்கள் எப்படின்னா, தன்னோட முன்னுக்கு இருக்கிற இந்த பலகையை பார்க்காதபடி, தன்னுடைய குற்றத்தை அவங்க காணாதபடி, பிறர் மேல் குற்றத்தை கண்டுபிடித்து, ஏன் அவங்க குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒன்று அவங்களை காட்டிலும் இவங்க இன்னும் உயர்ந்தவங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கும், இன்னொன்று அவங்க வந்து வெறுப்பும் கசப்பும் இன்னொரு மேலே மேல் வைத்துக்கிண்டு அவங்கள பார்க்குற பார்வையெல்லாம் பிறர் மேல் குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. அவங்க மாதிரி எதை கண்டுபிடிக்கலாம், ஏதாவது சொல்லலாம், ஏதாவது ஒரு பேச்சு கண்ணு இன்னொருத்தவங்கள்ட்ட பேசி கொண்டு இருந்தா கூட அவங்க இப்படியாக பேசி கொண்டு குற்றத்தையே பேசி கொண்டு இருப்பாங்க. அதனால நீங்க பிறர் குற்றத்தை சுற்றி காட்டக்கூடாதுன்னு சொல்லி இல்லை, அப்படின்னா உங்களுடைய நோக்கத்தை நீங்க ஆராய்ந்து பண்ணி பாருங்க. உங்களுடைய சபையில் இருக்க சகோதர சகோதரியை நீங்க நியாயம் தீர்க்க வேண்டும். நீங்க இப்படி செய்யக்கூடாது பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆனால் சில பேரோட நோக்கம் அது இல்லை. குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறவங்கள அவங்களை விடுதலை செய்யறதுக்கு அவங்க நோக்கம் இல்லை. அவங்கள மட்டமாக்கி அவங்க தாழ்மை குற தலைக்கொடுவாக ஆக்குறது தான் அவங்களுடைய நோக்கம். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் தான் இந்த கேட்ராக் வருதுன்ற சொல்லி ஆய்வுல அவங்க பார்த்து சொல்கின்றாங்க. அதனால முதல் உங்களிடத்துல இருக்கிற காரியத்தை பாருங்க. உங்கள்கிட்ட காரியத்தை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி இந்த சூழ்நிலிருந்து விடுதலை ஆகுங்க. எப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி நீங்க உபவாசம் எடுக்க வேணும்னா உபவாசம் எடுங்க. உபவாசம் எடுத்து ஏன் உபவாசம் எடுக்கிறீங்கன்னா உங்களோட மாம்சத்தை கீழ்படுத்துறதுக்கு. இளம் வயசாக இருந்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஸ்தோத்திரம், இன்றைக்கு உங்களுக்கு இந்த காரியம் தெரியுது, இதை எடுத்துட்டு போய் பிறருக்கு சொல்லுங்க. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா ஏசு கிறிஸ்து ஸ்தோத்திரம். அப்படி அவங்களுக்கு கேட்காட்டியும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அதுக்கு இயேசு கிறிஸ்துவிட்ட ஒப்பு கொடுத்துரும். ஆனா நீங்க கேட்டாங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஊழியமாக இருக்கணும், இந்த ஊழியத்தை செய்யுங்க. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா பவுலோடைய வசனம் சொல்றாரு, நான் எல்லோருக்கும் எல்லாராம் எல்லோருக்கும் எல்லாம் ஆகினேன்னு சொல்லி கூட சில பேர் பாவத்தின் மத்தியில கூட ஊழியம் செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. எப்படி இப்படி அவங்க கெட்ட வழியில இருக்கிறாங்க, அந்த இடத்துல போய் நான் கெட்ட வழியில இருந்து அவங்களுக்கு ஊழியம் செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது தப்பு. ஒரு காலத்து நான் இதை செய்தேன் சகோதர சகோதரி, எல்லாருக்கும் எல்லாமான்னு சொல்லிட்டு கூட நான் என் சொந்த சிந்தையெல்லாம் நான் செய்திருக்கேன். அதனால அது பாவம். அந்த காலத்தில் எனக்கு அறியவில்லை. ஆண்டர் இயேசு கிறிஸ்துவைய மன்னித்தாலு இந்த மன்னித்து என்னை விடுதலை செய்து என்னை ரட்சித்தார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார் நம்மளுடைய ரட்சி பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்துக்கொள்ள சொல்கின்றார். அதனால நம்மளோட ரட்சிப்பு தான் முதல் முக்கியம், பிறரோடு இல்லை. நம்மளோட ரட்சிப்பு முடிஞ்சுதான் பிறரோட ரட்சிப்பு. சில பேர் இதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த graceoflife.com பார்த்தீங்கன்னா அங்கே அநேக ஜபங்கள் இருக்கின்றது. அந்த ஜபங்களை நீங்கள் எடுத்து அவங்கள செய்ய சொல்லலாம். அதில் மத்தியில் சில தனிப்பட்ட ஜபங்கள் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கெட்ட காரியமாக எடுத்துக்கணுமா, இது எதனால் வந்துச்சு, குற்றம் கண்டுபிடிக்கும் ஆவி. பாருங்கள் குற்றம் கண்டுபிடிக்கும் ஒரு பொல்லாத ஆவி அது. அதனால் அந்த ஜபங்களை எடுத்து இப்படியாக சொல்லலாம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும் ஆவியை என்னை விட்டு அப்பாலே போன்னு நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், நீ திரும்ப வராதே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். அப்புறம் நீ சொல்லலாம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயமே என் சிந்தையே நான் பிறடத்தில் நன்மையை பார்ப்பேன் என்று சொல்லி கூட உங்கள் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கட்டளையிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றி அமைப்பார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றி அமைப்பார். இப்படியாக இந்த ஜபங்கள் இந்த www.graceoflife.com அதில் இருக்கின்றது. அப்படி உங்களுக்கு தெரியாட்டி கூட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிக்கணுங்க, அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த இருக்கிற ஜபங்களை எடுத்து ஜெபிங்க, பிறருக்கு சொல்லி கொடுங்க, பிறருக்கு செய்ய சொல்லுங்க, அது அவங்களுக்கு அநேக நன்மைகள் வரும். அடுத்து நீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெட்ட ஆவியை நீ விட்டப்பாலே போன உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், நீ திரும்ப வராதே உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த கெட்ட ஆவியை விரட்டி அடிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவிசுவாசத்தின் ஆவியை விரட்டி அடிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவிசுவாசத்தின் ஆவி என்னை விட்டு அப்பாலே போன உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், நீ திரும்ப வராதே என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெருமையின் ஆவி என்னை விட்டு அப்பாலி போ உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தை நீ திரும்ப வராதே உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். அடுத்து இயேசுட்டு பெற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்து நாமத்து நான் வந்து தாழ்மையின் ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்து நான் கருசினின் ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்து நீடிய பொறுமையின் ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லோரையும் நேசிப்பேன் என்று நான் என் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் எல்லோரையும் நேசிப்பேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்து என் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்து இயேசு கிறிஸ்துவே பிதாவே, நான் செய்த எல்லா குற்ற குற்ற கண்டுபிடித்ததை என்னை மன்னிக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்து நான் கேட்கிறேன். என் பாவங்களை மன்னிங்கப்பா இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி கேளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேளுங்க உங்க பாவத்தை மன்னிக்க சொல்லி. அதனால இயேசு கிறிஸ்துவை யாரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேணும், இனி மன்னிப்பு கேட்க வைங்க, இனி கொண்டு போய் மன்னிப்பு கேட்க வைங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் இதை கேட்கின்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இன்னியே நான் மன்னிக்கின்றேன். அப்படி நான் இனி நான் மன்னிக்க விட்டால் நான் பிறர் அன்பு கூற முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ சொல்கிறீர், உன்னினை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று சொல்லி, அப்படி நான் என்னை நான் நேசிக்க முடியாவிட்டால், நான் என்னை மன்னிக்க விட்டால் நான் என்னை நேசிக்க முடியாது, என்னை நான் நேசிக்க விட்டால் நான் பிறரை நேசிக்க முடியாது. அதனால சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை கேட்போம். சகோதர சகோதரி, இந்த காரியம் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்ல, நான் அது பண்ணிட்டேன், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டு தன்னைத்தானே மன்னிக்காதபடி இருக்கிறீங்கன்னா, நீங்க என்ன சரிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தம் உங்களை நீங்க மன்னிக்காவிட்டா, நீங்களே உங்களைய குற்றம் சொல்லிக்கொண்டே இருங்கப்ப. ஏன்னா உங்களை ஆண்டவர் இயேசு மன்னித்துட்டார். ஆனா நீங்க உங்களை விடாதபடி இப்படியா சொல்லியிருந்தா, நீங்க பிறரை நேசிக்க முடியாது. ஏன்னா உங்களை நீங்க நேசிக்க முடியாவிட்டா, நீங்க பிறகு எப்படி நேசிக்கிறது? அப்போதுதான் நீங்க இயேசு கிறிஸ்துவோட அன்பை உங்களால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவோட அன்பை நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளப்ப தான் நீங்க பிறரை நேசிக்க முடியும். நீங்க பூர்ணமா எப்படி தெரியுமா ஆக்கப்பட்டீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறனால அவர் உங்கள் பாவத்தை மன்னித்துட்டு, அவர் உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டா, நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கப்ப, அப்ப அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பின் மூலியமாக பிற நீங்க அன்பு கூற முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தின் இருதயமே சிந்தியே, இயேசு கிறிஸ்து நீ மன்னித்துட்டால் விட்டால், நான் என்னை மன்னிக்கின்றேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில், நான் என்னை மன்னிக்கின்றேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில், நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை யார் யார்கிட்ட நான் தப்பு பண்ணியிருக்கணும், யார் யார்கிட்ட நான் திரும்ப எது கொடுக்கணுமோ அதை என்னை கொடுக்க வைங்கன்னு சொல்லி கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இதை கேட்கின்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே, என்னை கீழ்ப்படிய வைங்க, உம்முடைய வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படிய வைங்க, உம்முடைய கரங்களை என்னை அடக்கி வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னை கீழ்ப்படிந்த உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடங்க நடத்து வைங்க, என்னை நடக்க வைங்க சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் கேட்கின்றேன் சொல்லி சகோதர சகோதரி இயேசு இடத்துல கேட்போம். இது நீங்க போய் அந்த www.graceoflife.com இருக்கிற இந்த ஜபத்தை, தமிழ்ல இருக்கு இந்த ஜபத்தை எடுத்து நீங்களும் சிங்க திரட்டம் பங்கு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.